இந்த விநாயகரை கும்பிடும் போது தாய் தந்தைகள் எண்ணி அந்த மகரிஷியின் அருசக்தி என் தாய் தந்தைகள் கிடைக்க வேண்டும், அவர் அருளார், என்னை அறியாத இரவுகள் நீங்க வேண்டும் என்ற எண்ணங்களை அந்த விநாயகரை பூஜிக்கும் போது தாய் தந்தைகளை என்ன எண்ணி, ஏன்னா அந்த அருண் ஞானியின் தன்மையை நாம் பெற்று இந்த உணவின் நினைவுகளை தாய் தந்தைகள் எண்ணும் போதும் அந்த உணவின் தன்மை அங்கு இணைக்க செய்கின்றது. ஆனால் அதே சமயம் இதே போன்ற ஒத்த நிலைகள் நாம் ஏற்படுத்தினால் இந்த உடலை விட்டு அந்த நாம் தாய் தந்தைகள் அவன் முதுமை அடைந்து இந்த உணர்வு விட்டு உடலை விட்டு நாம் செல்லப்பட போகும்போது சென்று விட்டார் அந்த உயிராத்மா எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அவர்கள் எண்ணும் 16 என்ற நிலை பெற்று அந்த ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நாம் முந்தி தள்ள அந்த நினைவு கொண்டு அந்த உணவுடன் நிலைகளை நாம் அங்கு செலுத்த முடியும். அதற்காக வேண்டிதான் அந்த விநாயகரை நாம் பூஜிக்கும் போதெல்லாம் கந்த புராணத்தில் இதை காட்டினது. கண்ணீர் கொண்டு வந்து முருகனிடம் கொடுக்கப்படும் போது அப்போ சிவன் சொல்லுகிறான், நீ இங்கே கலகத்தை மூட்டை இங்கே கொண்டு வந்து விட்டாயா என்ன என்று, நீ சரி சொல் இது என்ன எது என்று பார்க்கிறேன் என்று நமக்கு தெளிவுறுத்த கந்த புராணத்தில் காட்டப்படுகின்றது. ஆக இந்த உலகை யார் வென்று வருகின்றனரோ அவர்களுக்கு இந்த கனி என்று சொல்லப்படும் போது ஆனாவது அறிவுகொண்ட இந்த திரையின் தன்மை எண்ணங்கள் பலவாறு செலுத்தி நான் மகிழ்வாகனம், நான் எதையுமே மகிழ்ச்சியாக படைக்கும் தன்மை கொண்டு நான் எதையும் சுழண்டு வரவிடும் என்ற அகம் அங்கு வளர்கின்றது. ஆனால் தாய் தந்தையை மறந்து விடுகின்றது என்ற நிலையை கொண்டு அவன் விரிவடைந்த எண்ணங்கள் கொண்டு பரவி தன் ஞானத்தாரை உலகை அவன் எண்ணத்தை தனக்குள் சக்தியின் திறனை எண்ணினாலும் அங்கே நாரதம் காட்டுகின்றான், நீ இந்த உடலிலே சேர்க்க வேண்டிய வினை எது என்ற இந்த நிலையை கொண்டு எந்த அன்னை தந்தை உடலிருந்து நீ பெற்றாயோ அந்த வினைக்கு நாயகனாக இந்த மனித உடலை பெற்றாய். ஆகவே பேரண்டமும் பெரு உலக சக்தியினுடைய தன்மையை அன்னை தந்தைகள் ஏங்கி எடுத்து இந்த உணர்வின் தன்மையை உன் உடலை உருவாக்கி அந்த வினைக்கு நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது. ஆகவே இந்த கனி எப்படி பிஞ்சியாக இருந்து தொடர்ந்து அது காயாகும் போது பொழித்து அது கனியாகும் போது எப்படி இனிப்பாகின்றதோ இதை போல அந்த அன்னை தந்தைகள் இந்த கனியின் தன்மை பெற வேண்டும், அவர்கள் முழுமையின் தன்மை அடைய வேண்டும், மெய் உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று மெய் உணர்வின் தன்மை பெற்று இந்த மனித உடலில் இந்த உயிரின் தன்மை கனியாகி என்றும் அது சுவை கொண்டதாக இன்று விண்ணிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தில் இருந்து வந்த அந்த மனம்தான் இந்த நாரதன். இதை உணர்த்தி நீ இதை எடுத்தார் அன்னிரந்தையை நேசித்து அந்த உணர்வின் தன்மையை அவர்கள் இதை பெற வேண்டும் என்ற இயக்கத்தை இந்த வினையாக உனக்குள் சேர்த்துக்கொள் என்று தெளிவுற கந்த புராணத்திலே நமக்கு தெளிவுற காட்டி உள்ளார்கள். அதைதான் விநாயகர் நிலைகள், நீ எதை வினையாக சேர்க்க வேண்டும் அன்னை தந்தைகள் மனிதனாக உருவாக்கினார்கள், அவர்கள் நமக்காவண்டப்பட்ட துயரத்திலிருந்து மீண்டு எண்ணும் 16 என்ற நிலைகள் பெற வேண்டும் என்று அந்த ஞானிகள் காட்டிய நிலைகள் கொண்டு அந்த ஞானி சென்ற அந்த உணர்வை நுகர்ந்து தனக்குள் சேர்த்து இந்த உணர்வின் நிலையை அன்னை தந்தைக்கு ஆராதனையாகவும் அவர் ஏக்கலைகள் உயர வேண்டும் என்ற உயரத்தை தனக்குள் இழைத்து அணைத்து இந்த உணர்வின் தன்மை இணைத்துக் கொண்டால்தான் இந்த உடலை விட்டு நாம் சென்றபின் அந்த சூட்சம சரீர பெற்றபின் அந்த மகரிஷியின் என்ன உணர்வை தனக்குள் சேர்த்து எங்கும் அழியாத நிலைகள் கொண்டு அந்த நிலையான சரீரத்தை அந்த விஷத்தை ஒடுக்கி இந்த உணர்வின் தன்மை பெறும் நிலை வருகின்றது. ஆகவே அன்னை உணர்வை தனக்குள் வினையாக சேர்த்து உன் மனித உடலை ஆக்கிய அந்த நிலைகள் அந்த உயர் நிலைகள் பெற வேண்டும் என்று கனியாக பெற்ற அந்த ஞானியின் அருசத்தை உனக்குள் கனிந்திடும் நிலையாக எண்ணி அதே கனியின் தன்மை தாய் தந்தைகள் பெற வேண்டும் என்ற ஏக்க நிலைகளை பெற வேண்டும் என்பதற்காக இதை கதையிலே உணர்த்துகின்றாலும் கதையாக. ஆக நாம் என்ன செய்கின்றோம், விநாயகன் அம்மா அப்பா சுற்றி வந்தாரு அதனாலே இந்த நிலைகள் தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் விரிந்த விரிவடைந்த ஆறாவது அறிவின் தன்மை எதையும் செய்துவிடுவோம் என்ற இந்த உணர்வை ஓங்கி செய்யப்படும் போது பொருளாக்கத்தை நாம் இழந்து எங்கு பரந்த மனம் கொண்டு போகின்றது. ஆக நமக்கு முன் படைக்கும் சக்தி கொண்ட நம் தாயின் உயிரும் தாயின் உடலும் தாய்க்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தியும் மனிதனை உருவாக்கி நல்வழி காட்டியது என்ற நிலையை தெளிவுற உணர்த்தி அவர்கள் அதை பெற வேண்டும் என்று அது எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அருளி கொண்டு இந்த இருகுந்த உலகை விட்டு என்று மீஞ்ஞானின் அருள் வட்டத்தோடு நின்று என்னும் 16 என்ற நிலைகள் அடைய வேண்டும் என்ற அந்த ஞானியின் அருள் வட்டத்துடன் இந்த விநாயகரை எண்ணும் போது தான் அம்மா அப்பாருளா மகிழ்ச்சியின் அருசக்தி என் தாய் தந்தைகள் பெற வேண்டும், தாய் தந்தையின் அருள் வழி நான் பெற வேண்டும், அவர்கள் அருள்வழியிலே எனக்குள் ஒரு எவரும் இருள் நிலையை நீக்கி மெய் வழி கண்ட மீஞ்ஞானிகளின் அருள் வழியில் என்றும் நிலையான இந்த உணர்வின் சரீரம் நாம் பெரும் தகுதியின் தன்மை பெற வேண்டும் என்று ஏங்கி தன் உணர்வுக்குள் அதை சேர்த்து தன் உணர்வின் தன்மை பூஜிக்கும் நிலை செய்தால் அவன் குழந்தை பருவத்திலிருந்து தன்னை அறியாது. அவன் அன்னை தந்தையுடைய உயிரின் ஈர்ப்பின் அலையில் கொண்டு விண்ணை நோக்கி ஏகி இந்த உணர்வுதான். இத்தகைய அறிவின் ஞானம் கொண்டு இந்த உடலை விட்டு தன் சந்தர்ப்பம் அந்த ஒளியின் சரீரமா பெற்றான். அறிவே அவன் வழியில் நம்மை அறியாது. துன்பம் என்ற நிலைகள் வந்தாலும் நம் தாய் தந்தைகளுக்கு அந்த நிலைகள் ஏற்படக்கூடாது என்ற நிலையை எண்ணி அந்த இணையை தனக்குள் சேர்த்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் அவர்களை இப்போது இதை போலதான் பௌர்ணமி நாள் என்று தேய்ந்து தேய்ந்து பௌர்ணமி அமாவாசை என்று மனித வாழ்க்கை நாம் புழுவிலிருந்து சிறுக சிறுக அறியும் தன்மை பெற்று மனிதனான பின் முழுமையாக அறிந்து கொள்ளும் பௌர்ணமி ஆகின்றோம். பின் இந்த மனித வாழ்க்கையில் அறிந்து கொள்ளும் நிலை வரப்போம் போது வேதனை வேதனை என்ற இருளை சூழ்த்தி இந்த உணர்வின் தன்மை கொண்டு விஷம் கொண்ட இருளின் தன்மை கொண்டு நாம் இங்கே அடைகின்றோம். இதற்குத்தான் கேது சந்திரனை விழுங்குகின்றான். அன்னைக்கு என்ன செய்யறாங்க நமக்குள் அன்னைக்கு கேது இந்த விஷத்தின் தன்மை அது விழுங்குகின்றான் என்ற நிலையை காட்டி ஆக நாம் அதை அன்னைக்கு கிரகணம் என்று சொல்லுகின்றார்கள். ஆக விஷத்தன்மையான நிலைகள் நாம் எண்ணி நாம் பல விஷத்தன்மைகளை நமக்குள் அந்த மறைத்து விடுகின்ற நிலையும் இந்த கிரகணம் என்ற தத்துவத்தையும் காட்டுகின்றனர். மற்ற கோளின் தன்மையை சூரியனின் காந்த ஒளிகள் அது தடைப்படும் போது இது வளரும் தன்மையை அது தடைப்படுத்தி விஷத்தின் தன்மையை ஓங்கி வளர்ந்து விடுகின்றது. இதையெல்லாம் சாஸ்திர விதிகளில் தெளிவாக காட்டி உள்ளார்கள். ஆகவே இந்த விநாயகரை பூஜிக்கும் போது நாம் இந்த முறைப்படி நாம் பூஜிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இப்ப யாரும் என்ன செய்யறோம் போயிடும் குளிக்கிறோம் ரெண்டு அருவம்புள்ள எடுத்துக்கொண்டு இந்த அப்பா நீ பிரியமா அருவம்புள்ள நீ விரும்பி என்கிறதுக்காக அருவம்புள்ள தேடிக்கொண்டு வைத்துக்கிட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் சொல்லி எனக்கு அந்த காரியம் முடிக்கணும் இந்த காரியம் முடிக்கணும் சதா உனக்கு எண்ணி ஏங்கி இருக்கும் போது பல நாள் செய்து 10 நாள் செய்து விட்டு தான் எண்ணிய காரியம் நடக்கவில்லை என்றால் உனக்காக நடந்தேன் உனக்கு இதையெல்லாம் கொடுத்தேன் என்னையே நீ இப்படி தொல்லை கொடுக்கின்றாய் எனக்கே நீ இதை செய்ய மனம் இல்லையா என்று வேதனைப்பட்டுதான் அங்கு பூஜிக்கின்றோம். அதே போல விஷச்செடிகளையும் விஷச்செடியில் விளைந்த புவை எரிக்கலும் புவை அது மாலையாக அணிவித்து விட்டால் அந்த விஷத்தை முறித்து நம்மளுக்கு நன்மை செய்வான் என்ற நிலையை கொண்டு இவர்கள் நிச்சயம் வாழ்க்கையிலே சில விஷத்தன்மையான நிலையில் தான் எருக்கில மாலையை போட்டு அவனுக்கு அந்த இதுகளை பண்ணி நாம் எடுத்து விட்டால் அது நாம் அவன் மனம் உவந்து அவன் நம்மளுக்கு பல நன்மைகளை செய்வான் என்று இவர்கள் இதை போல எரிக்கல மாலையை அந்த விநாயகர் சாற்றிவிட்டு தன் கோரிக்கைகளை செய்கின்றனர். அது நிறைவேறவில்லை என்றால் உன்னை வணங்கினேனே எனக்கு ஏன் இப்படி நீ செய்கின்றாய் உன் பெயரையே சொல்லாத நாள் கிடையாது உன் நாமத்தையே சொல்லாத நாள் கிடையாது உன்னை நினைக்காத நாள் கிடையாது என்று வேதனை கலந்து உணர்வுடன் கலந்து இதை நாம் பூஜிக்கின்றோம். ஆக இப்படி நாம் பூஜிக்க வேண்டிய நிலைகள் என்ன மீண்டும் விஷத்தை தான் வளர்க்கின்றோம். அவர்கள் சொன்ன நிலைகள் என்ன புல்லை தின்னும் விஷ சரிகளை நாம் உணவாக உட்கொண்டும் விஷத்திலிருந்து மீட்டும் அந்த சரீரத்தை மனிதனாக பெற்றும் அறுசுவையாக நாம் சமைத்து சாப்பிடும் திறனினுடைய உடலை நாம் பெற்றோம். இதிலிருந்து விஷத்தை நீக்கி உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி வின் சென்ற அந்த துருவ மகரிஷியும் அகசிமா அரு ஒளி அகசீரா இருக்கப்படும் போது இங்கே அவன் மனித உடலை வழிவைத்த இந்த உணர்வுகள் இங்கே சொல்லி கொண்டிருக்கின்றது. அகசீர் என்ற அந்த உணர்வின் அலையும் அவன் துருவத்தை அறிந்து விளைந்து துருவ நட்சத்திரமான அந்த துருவ மகரிஷியும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு சக்தி நான் தர வேண்டும் என்று ஏங்கி தன் உடல் முழுதும் அது பரவ வேண்டும் என்று இதை எடுத்து தனக்குள் செலுத்துவதற்கு சொன்ன முறைதான் அந்த மகா ஞானி அகசின் காட்டிய அந்த விநாயகர் தத்துவம். ஆக நாம் எந்த வினையை சேர்க்க சொன்னால் அவன் சென்ற பாதையில் அவன் உடல்ல வந்ததை அதை நினைத்தால் நாம் அங்கே போவோம். இவர்கள் சொன்ன மாதிரி புல்லையும் வைத்து விட்டு எருக்கிளை மாலையும் சாத்தி விட்டு உனக்காக நான் இதை செய்கிறேன் என்று செய்து கிடைக்கவில்லை என்றால் கணவோமம் என்ற நிலைகள் நெருப்பை இட்டு அந்த நெருப்பிலே பல பொருள்களை அது பொறுக்கி செய்து அவனுக்கு நான் நெய்வேத்தியமாக இது கொடுத்து அவன் எனக்கு செய்வான் என்று நாம் கஷ்டப்பட்டு உழைத்ததை தீயிலே போட்டு கறிக்கிவிட்டு அவன் செய்வான் என்று ஏங்கி செய்துவிட்டு அது நடைபெறவில்லை என்றால் நான் யாகத்தையும் செய்தேன் வேலிவிலும் பல செய்தேன் உனக்காக வேண்டி பல விரதங்களையும் இருந்தேன் என்னையே நீ இப்படி சோதிக்கின்றாய் எந்த இந்த வேதனை உணவு நாம் சோதிக்கும் போது நாம் எங்கே செல்வோம் இதை போல பூஜிச்சு இதே போல நிலைகள் அவன் இழந்து இறந்த பெண் அதே உயிராத்மா இதே ஆலயத்தில் இதே போன்ற நிலைகள் எண்ணி எண்ணி ஏங்கினால் அந்த ஆத்மா இந்த உடலுக்குள் சென்று இந்த தீய விளைவை உண்டாக்கி இவனின் ஆசை உணர்வின் எண்ணத்தை தான் ஊட்டும் அந்த மகான் ஞானி காட்டிய நிலைகள் கொண்டு இதை போன்ற நாம் எண்ணினால் அவன் சென்ற இந்த உணர்வுகள் நமக்குள் இயங்கி இருளை போக்கும் உணர்வின் நினைவலைகள் வந்து நம்மை மீட்டிடும் சக்தியாக இரு சூழ்ந்த நிலைகளிலிருந்து மீட்டி மெய்ஞானின் உணர்வலைகளில் நாம் செல்ல முடியும் இதை போன்றதான் அந்த ஞானிகள் சென்ற அருள்வழியில் நாம் எண்ணத்தை கூட்டி இதை நாம் அதை தியானிக்கும் முறைதான் அங்கு வைத்தது விநாயகனை. அதனால்தான் அன்றைய நிலைகள் இதையெல்லாம் நாம் முதலிலே இதை பழக்கிக் கொண்ட பின் நம் வாழ்க்கையிலே நாம் விநாயகர் சதுர்த்தி நமக்குள் வருகும் வெறுப்பு விருப்பு கசப்பான உணர்வுடைய நிலைகளை நாம் அப்புறப்படுத்துவதற்காக விநாயகர் சதுர்த்தி என்ற நிலையை நமக்குள் நினைவுபடுத்துகின்ற வருடத்தில் ஒரு நாள் அன்று நாம் என்ன செய்கின்றோம் விநாயகரை மண்ணிலே செய்து நாம் கரும்பு மஞ்சள் அதாவது மஞ்சள் போன்ற நிலைகளை வைத்து சுவைமிக்க பொங்கலை வைத்து அவருக்கு பிரியமானது கொழக்கட்டை என்று கொழக்கட்டை எல்லாம் செய்து தீப ஆராதனை காட்டிவிட்டு அதை நாம் உணவாக உட்கொண்டு விட்டு இதை என்ன செய்கின்றோம் ஆற்றிலே கொண்டு கரைத்து விடுகின்றோம். இதுதான் நம்மளுக்கு தெரிகின்றது. ஆனால் விநாயகர் சதுர்த்தி என்று காட்டிய அந்த மகா ஞானிகள் காட்டிய உண்மையை நாம் அனைவரும் விநாயகர் சதுர்த்தி என்றால் நாம் தெரிந்து கொள்ளும் நாள் அன்று நாம் பூஜிக்கும் முறைகள் எப்படி என்றால் இப்ப நாம் எப்படி பல பொருள்களையும் சேர்த்து சுவைமிக்க உணவாக அது உருவாக்குகின்றோமோ இதை போல நாம் மனித வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு இடத்திலும் சலிப்பு சஞ்சலம் வெறுப்பு வேதனை இப்படியெல்லாம் நாம் பழகியவர்களிடத்தில் நாம் நல்லவர்களாக நடந்தாலும் நாம் எண்ணத்திற்கு மாறாக நடக்கும் போதும் அவர் பால் வெறுப்படைகின்றோம் ஒருவர் பால் வேதனைப்படுகின்றோம் ஒருவர் பால் துன்பப்படுகின்றோம் ஒருவரை எண்ணும் போது கோபப்படுகின்றோம். இதை போன்ற பல சரக்குகள் நம் உடலிலே சேர்ந்து விடுகின்றது. நம்மை அறியாமலேயே இந்த உணர்வுகள் வினையாக சேர்ந்து விடுகின்றது. பின் ஒவ்வொருவராய் எண்ணும் போது நாம் ஒரு விதையை நாம் பூமியிலே விளக்கி விட்டால் அதன் அதன் நிலைகள் கொண்டு அந்த உணர்வு வந்து காற்றுக்குள் தன் சக்தி எடுத்து வளர்வது போல நாம் மனித வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரையும் எனக்கு நான் ஒருத்தர் உதவி ஒரு அவர் அதே நேரத்தில் நான் உதவி செய்து பணமாக கொடுத்திருந்தாலும் நான் கொடுத்தேன் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு இந்த சமயத்தில் கொடுத்தா பரவாயில்ல நயம்பட நான் கேட்டினாலும் அவர் அந்த சமயத்தில் அவர் வியாபாரம் மும்முரமா இருக்குது இதுல இருந்து 10 ரூபாய் எடுத்துட்டார்னா மறுபடியும் அந்த வியாபாரம் மந்தமாயிப்போ இன்னும் 2 நாள் கழிச்சு சேர்த்து தரலாம் அப்படின்னு அவருடைய உணர்வு பேசும்போது ரூபாய் வியாபாரம் நடக்குது பொருளெல்லாம் நடக்குது நான் அந்த கஷ்டமான நேரத்தில் கொடுத்த இன்னைக்கு ஓங்கி வளர்த்தா 2 ரூபாய் கேட்கறேன் 10 ரூபாய் கேட்கறேன் கஷ்டம் சொல்லிட்டு கொடுக்க மாட்டேங்கிறானே இவங்களுக்கெல்லாம் நன்மை செய்து என்ன பயன் எந்த வேதனையும் வெறுப்பாகி அது ஒரு தரம் பரி செய்து கொண்டார் இப்படி துரோகி எனக்கு நான் நன்மை செய்தேன் எனக்கு இப்படி செய்தான் என்று அந்த வேதனையும் ஆத்திரத்தையும் 2 உணர்வும் நாம் சுவாசிக்கும் போது இந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் வந்து தீய வினையாக அது வித்தாக விளைந்து விடுகின்றது. பின் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் இந்த வினை நமக்குள் நோயாக மாறி நல்ல சிந்தனைகளை அழைத்து விடுகின்றது. இதே போல நாம் வாழ்க்கையில் நாம் எத்தனை பேருடன் பழகின்றோமோ எந்த நன்மையின் தன்மை நாம் பழகின்றோமோ நன்மைகள் செய்தாலும் சில சந்தர்ப்பம் வேதனைப்படும் உணர்வுகளை தூண்டி விடுகின்றது. இதை போன்று நாம் பதிவாகிவிட்டால் இதிலிருந்து நாம் மீட்டுவதற்குத்தான் விநாயகர் சதுர்த்தி வைத்தது. நாம் எப்படி குளக்கட்டை செய்து வச்சு சக்கரை பொங்கலை வைத்து இரும்பான கருப்பை வைத்து அதை நாம் உணவாக உட்கொண்டு விட்டு எதை இந்த விநாயகர் விநாயகரை கொண்டு கரைத்து விடுகின்றோம். இதே போல நம் வாழ்க்கையில் நாம் பல சங்கடமான உணர்வுகள் நமக்குள் வினையாக வந்து அவர்களை நினைக்கும் போதெல்லாம் என் நோயாக வருகின்றது. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இது நிறுத்துவதற்காக அன்றைய தினம் இதை நாம் எப்படி தண்ணீரை கரைத்து அது கரைந்து விடுகின்றதோ, இதே போல நாம் யாராரிடமெல்லாம் பழகினோமோ எதனால் எல்லாம் நாம் துன்பத்தை எடுத்துக்கொண்டோமோ அதை நமக்குள் நிலையில்லா நிலைத்திலாதபடி அதை நிறுத்திடதான் விநாயகர் சதுர்த்தி. நாம் அன்று இவையெல்லாம் பூஜித்து இந்த சுவை கொண்டு உணவு எப்படி இருக்கின்றதோ அதே போல நாம் நமக்கு யார் மேலெல்லாம் வெறுப்பு என்றதோ அவர்களை அந்த வெறுப்பான எண்ணங்களை நமக்கு வளராமே தடுத்துடுவதற்கு தான் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈஸ்வரா என்று தன் உயிரை எண்ணி பேரண்டத்தின் பெரு உண்மையை தனக்கு கண்டறிந்து தன் உணர்வின் ஆற்றலை ஒளியாக மாற்றி சென்ற அந்த துருவ மகரிஷியின் அருள்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி அந்த உணர்வின் தன்னை என் உடலுக்குள் சென்ற பின் இந்த உடலுக்குள் நின்ற பெண் நான் யார் மேலே வெறுப்பட்டனோ மகரிஷின் அருளை அவர் பெற வேண்டும், அவர் அறியாத இருளிருந்து விலக வேண்டும், பொருளிலிருந்து செயல்படும் திறன் அவர் பெற வேண்டும், அவங்க குடும்பங்களிலே நலம்பெடும் சக்தியாக அங்க வளர வேண்டும், அவங்க மகரிஷின் அருளை அங்க படர வேண்டும், மகிழ்ச்சியான நிலைகள் அந்த குடும்பத்தில் தோன்ற வேண்டும், அவர்கள் செய்யும் வியாபாரம் ஓங்கி வளர வேண்டும், அவர்களும் வாடிக்கையாளர் அனைவருமே அந்த மெய் ஒளியின் தன்மை பெற வேண்டும், அவருக்குள் அந்த வாடிக்கையாளர் அனைவருமே நலம் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை அந்த நண்பனுக்காக நான் எண்ணி அந்த உணர்வின் தன்மை வரும்போது அவன் பால் இருக்கக்கூடிய வெறுப்பின் தன்மை எனக்குள் அதை தடைப்படுத்தி விடுகின்றேன். இதே போல நான் யார் மேலே வெறுத்தனும் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று அங்கே பல ஆயிரம் மைலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் நான் எண்ணீடு போன்றேன். அவர்கள் எண்ணப்படும் போது என் மீது இருக்கும் வெறுப்பின் தன்மை அது நீங்கி அந்த விநாயகர் சதுர்த்தி தீய வினையின் நிலையில் அடைச்சிவிட்டு எனக்குள் ஒன்று போகும் நிலையை ஆக நிலைப்படுத்துவதற்குத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி என்றை காட்டி அதை நினைக்கச் சொன்னது. இதைத்தான் யாருமே அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த மகா ஞானி நமக்கு காட்டி சென்றானே, அவன் எடுத்து தனக்குள் வளர்த்தானே, அவன் வெளிப்படுத்திய உணவின் தன்மை சிறிதளவாக நாம் நுகர்கின்றோமா? இல்லை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் எல்லாம் ஓடி ஆடி செய்வோம். அதுக்கு சரியான நேரத்தில் நாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை செய்யல, அன்னைக்கு பையன் எங்க சுத்தமா எங்கடா போன இந்த நேரத்தில் உடனே இந்த வேதனை படுகின்றோம். அதே சமயத்தில் இங்கே விரதம் என்ற நிலையில் நாம் இருக்கப்படும் போது பசியின் உணர்வுகள் அது குன்றச் செய்யப்படும் போது நம்முடைய எண்ணங்கள், அதே சமயத்தில் ஒருவர் ஏதாவது அவசரமான ஜோலியை சொன்னால் போறும் வெறுப்பு நிலைகளைத்தான் நாம் வளர்த்துக் கொள்கின்றோம். ஆனால் நாம் இதையெல்லாம் அவர்கள் சொன்ன மாதிரி கடன் வாங்கியாது இந்த விநாயகரை பூஜிச்சு விட்டு அந்த கடனுக்கு வெட்டி கொடுக்கிறவர்களாகபடி திண்டாடுவர்களும் பலர் உண்டு. ஏன்னா அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கும்பிட்டா அந்த விநாயகருடைய பலனை நான் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் செய்கின்றனர். ஆனால் அதை போன்ற நிலைகளைத்தான் நாம் உருவாக்க முடிகின்றதை தவிர நல்லதை செய்ய முடியவில்லை. ஆகவே அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் இதை போன்ற நாம் அதை நிறுத்திவிட்டு மெய் ஒளியின் உணர்வின் தன்மையை நமக்குள் வளர்த்து கொள்வதற்காக அந்த செய்த நிலைதான். எப்படி அந்த மண்ணிலே செய்ததை அது நீரிலே கலைப்பது போல நமக்குள் அந்த மெய்ஞானின் உணர்வின் தன்மை நமக்குள் சேர்த்துக் கொண்ட பின் நம் உடலுக்குள் ஒட்டிய அந்த தீவினைகள் அது கரைந்து நாம் கடல் என்ற போல பல அலைகள் இருக்கும் இந்த இதழை நாம் கரைத்து விடும் நிலையைத்தான் அங்கே அன்று உணர்த்தினார்கள். இப்ப நாம் சாதாரணமாக நாம் எவ்வளவு திடகாத்தமா இருந்தாலும் இன்னைக்கு 100 பவுண்ட் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதே சமயத்தில் நீங்க வைத்து வைத்த பொருளை பல விதமாக நீங்க கடையில நம்பிக்கை வைத்தவர்கள் அந்த பொருளை அனைத்தும் அவன் சொத்தாக ஆகிவிட்டார், உங்க மேல் கடனை சுமத்தி விட்டார் என்ற நிலைகள் திடீரென்று எதிர்பார்க்காத சொன்னார் உங்க மனம் எப்படி இருக்கும்? அடவாவி நம்பிக்கையோடு செய்தனே, இப்படி செய்து விட்டானே, நாளை நான் என்ன செய்வேன் என்ற நிலையில் ஏங்கி இந்த உணர்வை சுவாசித்தார். இன்னைக்கு 100 பவுண்ட் இருக்கிறவங்க அடுத்தாப்படி நீங்க நிறுத்தி பாருங்க, முதல்ல 100 பவுண்ட நிறுத்திக்குங்க, அதுக்கப்புறம் திடீப்பாரா திடீர்னு எதிர்பார்க்காம இந்த சொல்லை சொல்லி பாருங்க. அந்த சொன்ன உடனே அந்த உடல் அது கலந்து அந்த உடல்கள் ஆவியாக அந்த எடை குறைவதை பார்க்கலாம். அடுத்து சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்குள் எடை போட்டு பாருங்க எத்தனை பவுண்டு குறைஞ்சிருக்கிறார்கள். இதே போலதான் மெய்ஞானின் அருளாற்றலை நாம் நுகரும் போது நமக்குள் அது சேர்ந்த விஷத்தின் தன்மை ஆவியாக வெளிப்பட்டுவிடும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கப்படும் போது திடீரென்று நாம் உடலை ஏற்கதை பார்க்கலாம். இதை போல அந்த விஷத்தின் தன்மை நாம் அந்த ஞானியின் அருள்சக்தியை நாம் நுகரப்படும் போது நம் உடல் இருந்து இது அதனுடைய தன்மையை வெளிப்பட்டுவிடும். இதை போலதான் அந்த விநாயகர் சதுர்த்தியை பூஜைக்கு செய்தார்கள். இதைத்தான் நாம் கோயிலுக்குள் செல்லும் போது விநாயகனை பூஜிக்காமல் நாம் கோயிலுக்குள் சென்றால் நற்பணம் இல்லை என்ற நிலையும் சொல்லி உள்ளார்கள். நாம் வாரம் முழுவதுக்கும் நாம் வீட்டிலே பல நிலைகள் செய்திருந்தாலும் பாசத்தால் பண்பால் அன்பால் நாம் நல்லது செய்தாலும் அதற்கு மாறாக தீயதை செய்த எல்லாம் நமக்கு அவர்கள் தீங்கு செய்யவில்லை என்றால் பிறர் செய்யும் தீங்கான நிலைகளை நாம் கண்ணுற்று பார்க்கின்றோம். அவர் செயல்களை பார்க்கின்றோம், சொல்லுகளை கேட்கின்றோம். இந்த உணர்வுக்குள் நமக்குள் வரும்போது நல்ல குணத்திற்கு எதிர்மாறாக நமக்குள் உடல் நோயாக மாறுகின்றது. குழந்தையை பண்புடன் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். மற்ற குழந்தையோடு சேர்ந்து விளையாடும் போது அவருடைய விஷத்தன்மையான உணர்வு நம் குழந்தையிடம் பற்றிவிடுகின்றது. ஆனால் அவனின் நற்குணங்கள் இழந்து தகாத செய்களை செய்யும் போது நாம் எண்ணத்துக்கு மாறாக அவனை எண்ணும் போது வேதனைப்படுகின்றோம். விஷத்தின் தன்மைதான் நம் உலகத்திலே வளர்த்துக் கொள்கின்றோம். அவனை ஏசுகின்றோம், அப்புறம் ஏசுகின்றோம், அவனை தாக்குகின்றோம். பிரித்தனமா தாக்கிவிட்டு அவனுடைய யாம் எவ்வளவு கோபமாக பேசுகின்றோமோ இந்த உணர்வை தான் வளர்த்துக் கொள்கின்றோம். இது சந்தர்ப்பத்தால் ஏற்படுத்தப்பட்ட நிலைகள். இந்த சந்தர்ப்பத்தால் ஏற்பட்டதை நீக்குவதற்கு நமக்குள் மனிதனாக உருவாக்கி நல்லதை செய்விக்கும் அந்த உணவின் நற்குணங்களை தான் கோயில்களை அமைக்கப்பட்டு அந்த ஊழலை காட்டு நம் உடல் கோயில் இருந்தாலும் வினைக்கு நாயகனாக இந்த உடலை அமைத்திருந்தாலும் இந்த உடலை எண்ணி இதுல வரும் அந்த தீயவினையை தொடக்கி விட்டு நம் நல்ல உணவின் தன்மையை நாம் எண்ணி இயங்க செய்வதற்குத்தான் அந்த ஞானிகள் அகசிற்காட்சி நிறைவு கொண்டும் அரசர் வழியில வந்தாலும் ஞானியர்கள் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இந்த கோயில்கள் ஆலயங்கள் அமைத்து இந்த குணங்களை எண்ணி நமக்குள் வந்த தீயர நிலைகளை நீக்கி அந்த மெய்ஞானிகள் சென்ற வழியில் நம்மை செல்வதற்காக இதை வைத்தார்கள். ஆகவே நாம் இந்த விநாயகர் நிலைகளை நாம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி விநாயகரை பார்க்கும்போது நாம் முதலே சொன்ன மாதிரி அந்த துருவ மகரிஷியின் அருள்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, என் உடல் முழுதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று இயங்கிவிட்டு இந்த உண்மையை அந்த விநாயகரை பார்க்கும்போது வேறெண்டத்தின் உண்மையுடைய உணர்வை உணர்த்தி தன் உணர்வின் தன்மை தன் ஒளியின் சரீரமாக சென்ற அந்த அகசியும் அந்த உணர்வு அலையும் உடலிருந்து செலுத்திய அந்த உணர்வும் அந்த துருவ மகரிஷியின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் அந்த அருள் ஒளியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி தன் உடலுக்குள் செலுத்தி விட்டு நாம் பையனை நாம் எண்ணும் போது மகரிஷின் அருளி அவன் பெற வேண்டும், அவன் அறியாத நிலையிலிருந்து விடுபட வேண்டும், பொருளிலிருந்து செயல்படும் திறன் அவனுக்கு பெற வேண்டும், அவன் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும், அவன் செயலெல்லாம் புனிதம் பெற வேண்டும் என்றும் அவன் மேல் எந்த பாசத்தில் இருந்தமோ அவன் அறியாது செய்த நிலைகள் நாம் வேதனை என்று எண்ணும் போது நல்ல குணத்தை மறைத்து அவன் இயேசும் அல்லது அவனுக்கு துன்புறுத்தும் உணர்வை ஊட்டி அவனை துன்புறுத்தி செய்து விடுகின்றோம். அதையெல்லாம் நமக்குள் இயக்காத நிலைகள் கொண்டு இதை நாம் தடைப்படுத்துவதற்குத்தான் இதை சுத்தப்படுத்துவதற்குத்தான் விநாயகர் சதுர்த்தி. அவன் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பை தொலைத்து அந்த ஞானியின் அருளை அவனுக்கு பெற வேண்டும் என்று இந்த ஆலயத்துக்குள் செல்லும் போது இந்த நினைவின் எண் அலைகளை அவன் செயல்படுத்த வேண்டும். அதற்குத்தான் அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விநாயகரை பார்த்த உடனே இதை மாதிரி அந்த அகசிம மகரிஷியின் அருள்சக்தியும் துருவ மகரிஷியின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரம் ஒளிகாந்த சக்தியும் என் உடல் முழுதும் பறந்து என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி தன் உடலுக்குள் இந்த உயர்ந்த உணர்வை எண்ணிவிட்டு இதே அடுத்து நினைவே தன் பையன் பால் செலுத்தி அந்த மகரிஷின் அருள் அவன் பெற வேண்டும், அவன் அறியாத இருள் நீங்க வேண்டும், பொருள் அறிந்து செயல்படும் திறன் அவன் பெற வேண்டும், அவன் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும், அவன் ஞானத்தின் நிலைகள் வளர வேண்டும், ஞானிகள் அருள் வழி செல்ல வேண்டும், அவன் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், அவனை பார்ப்பவர்களால் நல்லவராக வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை அவனை எண்ணி அந்த உணர்வை நம் உயிருடன் கொடுக்கும் போது இந்த உணர்வின் ஆற்றல் நமக்கு பருகி நம் உடலின் மனமாக அது முன் நிற்கின்றது. ஆக இந்த வினையை நமக்குள் அது நாயகனாக இதை போல நாம் எண்ணும் போது இருளை நீக்கி ஒளிப்பெறும் திறனான இந்த உணர்வை நாம் உயிருடன் கொடுக்கப்படும் போது அது நமக்குள் நம் உயிர் ஓ என்ற பிரணவம் எம் என்று பிரணவமாக அந்த ஞானிகளின் அறுவழி நமக்குள் சிருஷ்டித்து விடுகின்றது. அதே சமயம் அந்த மனத்தின் தன்மையை நமக்குள் அது வருகின்றது. குழந்தை நாம் பார்க்கப்படும் போது அவனிடம் சொல்லும் போது அவன் மேல் வெறுப்பை நீக்கி நாம் கனிவான சொற்களால் நீ இதன் நிலைகள் கொண்டு நீ மகிழ்ச்சியின் அருளியால் நீ நல்லவனாக வேண்டும், உன் பாட நிலையை தெளிவாக வேண்டும், பொருள் தெரிந்து நீ வளரும் நிலை பெற வேண்டும் என்று பண்புடன் அன்புடன் நம் சொல்லின் தன்மையை அங்கு இயக்கச் செய்யும். அவ்வழியே அவனை மாற்ற முடியும். இதைத்தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிறுத்தி நாம் ஒவ்வொரு காலமும் நாம் துயரப்படும் நிலைகளை யார் மேதாவது நண்பன் மேதாவது மற்ற தொழில் நிலைகளையாவது கூட்டமைப்பில் விரயம் ஏற்படும் போதாவது அதே போல அந்த நண்பன் மேல் வெறுப்பு வந்தாலும் அந்த வெறுப்பு நிலைகள் எனக்கும் நினைக்காது. இதை போன்ற எண்ணி அந்த விநாயகரை பூஜிக்கும் போது நாம் எந்த நண்பன்பால் வெறுப்பால் அடைந்திருக்கின்றோமோ அதை மறப்பதற்கு அந்த மகரிஷியின் அர்த்தத்தை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணிவிட்டு அந்த நண்பனுக்கு மகரிஷியின் அருளை பெற வேண்டும், அவர் பொருளிழந்து செயல்படும் தன்மை பெற வேண்டும், அவருக்குள் மகரிஷன் அருளார், அவர் எப்போது செய்தாலும் அது நலம் பெறும் சக்தியாக மலர வேண்டும், அவன் எண்ணங்கள் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும், அவர் குடும்பத்தில் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற நிலையில் நாம் எண்ண வேண்டும். இதே போல நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆலயத்துக்கு போகும்போது நமக்குள் அறியாது வந்த வெறுப்பினை நீக்க அந்த நீக்கிவிட்டு அந்த மீஞ்ஞானின் நிலையாக நமக்குள் சேர்த்து நாம் அந்த ஞானியின் அருள் வட்டத்துக்குள் சுழலை செய்வதற்கு செய்தார். இப்ப நாம் அதன் வழியில் யாரும் இந்த விநாயகனை நாம் பூஜிப்பதில்லை, அந்த அகசியின் உணர்வை நமக்குள் சேர்ப்பதில்லை. அதற்கு மாறாக நம்மை அறியாமலேயே மீண்டும் இருகூர்ந்த உணர்வை நாம் சுவாசித்து நாம் மீள முடியாத விஷத்துக்குள் சிக்கி இந்த உடலை விட்டு சென்றது நான் இந்த தெய்வத்தெல்லாம் வணங்கினேனே என்னை தெருவிலே விட்டுவிட்டார் என்ற வேதனை கொண்ட குரல் கொண்டு நாம் நல்ல குணவிலே எண்ணாது அதை நாம் நமக்குள் மீண்டும் அந்த நல்ல குணத்தை விஷத்தின் நிலைகளை சிக்க வைத்து விடுகின்றோம். ஆக இதையெல்லாம் நீங்க மனதில் வைத்து ஒவ்வொரு நிமிஷமும் ஆலயத்துக்கு முன் இந்த விநாயகனை ஏன் வைத்தார் என்று சிந்தியுங்கள். அந்த ஞானிகள் கண்ட உணர்வுகளை நீங்க வங்கி ஏகுங்கள். அந்த உணர்வின் சத்தை நீங்க பரவுங்கள். உங்க அறியாத வந்த இருளை நீக்குங்கள். மெய் வழியின் தன்மை கொண்டு பொருள் அறிந்து செயல்படும் திறனை பெறுங்கள். இதே போல ஆலயத்துக்குள் சென்றதும் அங்கே தீப ஆராதனை காட்டப்படும் போது பொருளறிந்து செயல்படும் இச்சக்தி நான் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். தீபத்தை காட்டும் போது சாமி மேல் பூ மாலை போடப்பட்டிருக்கின்றது, சாமிக்கு முன் அறுசுவை கொண்ட பதார்த்தங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது, கனியை படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இருளுக்குள் நாம் காண முடிவதில்லை. இதை போல நமக்குள் உயர்ந்த குணங்கள் உண்டு, நாம் அதை காண முடிவதில்லை. இருள் கொண்ட வேதனை கொள்ளும் போது நமக்குள் நல்ல குணங்கள் எங்கோ மறைந்து விடுகின்றது, நல்ல குணத்தை எடுத்து பேச முடியவில்லை. இதை போன்ற நிலைகளை நாம் தெளிவுபடுத்துவதற்குத்தான் ஒளி எங்கே காட்டுவது. அங்கே பொருள் அறிந்து செயல்படும் இத்திறனைக்கு வர வேண்டும் என்ற உண்மை உணர்த்திய அந்த மகரிஷியின் அருள் பெற வேண்டும். அவன் காட்டிய தெய்வ குணத்தை இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மை இயக்கிக் கொண்டு நாம் எண்ணியதை நமக்குள் அதை இயக்கிக் கொண்டும் அந்த உணர்வின் சத்தாக உடலுக்குள் சேர்த்துக் கொண்டும் அதை விளைவித்துக் கொண்டிருக்கின்ற உயிர் இதை படைக்கும். அப்போ அந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் அந்த மலரின் மனம் பெற வேண்டும், என்னை பார்ப்போர் உள்ளங்களில் இந்த மலரைப் போல அவர் மகிழ்ந்திருக்கும் நிலை பெற வேண்டும் என்று நாம் இதை எண்ணுவையானால் இந்த உணவின் சக்தி நம் உயிர் அதை சேர்க்கின்றது. இதை நினைவூறுவதற்குத்தான் சாமி மீது அந்த நல்ல மலர்களை போட்டு அந்த நிலையை எண்ணி தன் உடலிலே அது பெற வேண்டும் என்று